ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பாச இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. மெய்யன்பர்களே, நம்முடைய சிவபிரகாச சிந்தனையை தொடர்ந்து செய்ய வேண்டும். 25வது பாடலிலே ஒரு கருத்து பார்த்தோம். உயிரை எது முந்தி வந்து சேர்ந்தது, கண்மமா அல்லது உடலா என்று ஒரு வினா எழுந்தது. அதற்கு விடையாக நம்முடைய ஆசிரியர் உமாதிசம் அவர்கள் கூறினார்கள், ஆணவ மலம் என்ற ஒரு மூலமலம் உள்ளது, அதனை மறந்துவிட்டு கண்மத்தையும் மாயையும் மட்டுமே நினைத்துக் கொண்டு எது முதலில் சேர்ந்தது என்று பேசி வருகின்றாய். உண்மையில் எப்படி என்றால், மும்மலங்களுமே உயிருக்கு அனாதியே உள்ளன என்று கூறினார். அதற்கு எடுத்துக்காட்டாக அரிசியோடு உமி, முளை, தவிடு ஆகிய மூன்றும் உள்ளதை எடுத்துக்காட்டாக கூறினார். அதுபோல உயிரிடம் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களும் உள்ளன என்று விளக்கி அருளினார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்களோடும் உயிர் கூடியுள்ள நிலை என்பது உயிர் பிறவி எடுத்து வாழ்கின்ற நிலையில் தானே. இப்போ பிறவி எடுத்து வாழ்கின்றோம். இப்போ நம்மிடம் ஆணவ மலம் உள்ளது, கண்மம் உள்ளது, மாயை உள்ளது. மாயை வந்து நமக்கு இந்த உடல் உலகங்கள் இவற்றின் மூலமாக நமக்கு மாயை தொடர்பு. கண்மம், நாம் வினைப்பலன்களை அவ்வப்போது அனுபவித்து வருகின்றோம். அனுபவிப்பு எல்லாமே வினைப்பலன்கள் தான், அதில் நமக்கு கண்மமல தொடர்பு இருக்கிறது. ஆணவமலம் நம்மிடம் உள்ள அறியாமை, இவையெல்லாம் ஆணவமலம் இல்லைங்களா. நனவு நிலையிலிருந்து அப்படி கனவு உறக்கம்னு அறியாமையை நோக்கி நாள்தோறும் செல்கின்றோம். ஆகவே இந்த அறியாமை நம்மிடம் ஏற்படுவதால் ஆணவமலம் உள்ளது என்பது நமக்கு தெரிகின்றது. ஆகையினாலே மும்மலங்களோடும் உயிர் சேர்ந்திருப்பது பிறவி எடுத்து வாழ்கின்ற சகல நிலையில் தான். பிறவியே எடுப்பதற்கு முந்தைய கேவல நிலையில் மும்மல தொடர்பு என்பது எப்படி? அதுவும் அனாதி கேவலத்தில் என்று சொன்னால், இந்த இடத்தில் தான் சில செய்திகளை நாம் விளக்க வேண்டும். பாடலிலே நேரடியாக இல்லாத செய்திகள், அதாவது ஆணவ மலத்தை சகசமலம் என்று சொல்வார்கள், கண்ம மலத்தையும் மாயை மலத்தையும் அப்படி சகசமலம் என்று சொல்வதில்லை. ஆணவ மலத்தை மட்டும்தான் சகசமலம் என்று சொல்வார்கள். சகஜமலம் என்பது தமிழ் வழக்குக்கு ஏற்ப சகசமலம்னு சொல்லப்படும். சிவஞான போதம் 4வது சூத்திரத்தில் சகசமலம் என்ற பெயர் குறிப்பிடப்படுகின்றது. ஆணவ மலத்தை சகஜமலம் என்பார்கள். கண்மம், மாயை ஆகிய இரண்டு மலங்களையும் சகஜமலம் என்று சொல்வதில்லை, பதிலாக ஆகந்துக மலம் என்று சொல்வார்கள். ஆகந்துக மலம், ஆகந்துகம் என்று சொன்னால் இடையில் கூடியது என்று பொருள் சொல்வார்கள். சகஜமலம்னா எப்போதுமே உடன் இருப்பது, உயிர் உள்ள போதே உயிரை பந்தப்படுத்தி இருப்பது ஆணவ மலம். அதனால அதை மட்டும் சகஜமலம் நாங்க. ஆனா கண்ம மாயைகளை ஆகந்துக மலம்னு சொல்லியிருக்கிறாங்க. இடையில் கூடியது எப்போ? முத முதல்ல பிறவி கொடுக்கப்பட்டதோ அப்பந்தான் மாயையின் சார்பு உயிருக்கு. எப்போ அது நல்வினை தீவினைகளை செய்ய தொடங்குதோ அப்ப கண்மத்தின் சார்பு இல்லைங்களா. அதனாலதான் இடையில் கூடியதனாலதான் கண்ம மாயைகளை இடையில் கூடியவை என்ற பொருள்ல ஆகந்துக மலம்னு சொன்னார்கள். ஆணவ மலம் அனாதி தொட்டே இருப்பதனால சகஜ மலம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பாடலில் ஆசிரியர் ஆணவம், கண்ம, மாயை, மும்மலங்களுமே உயிருக்கு அனாதியே உள்ளன என்னும் கருத்தில் அரிசியோடு உமி, முளை, தவிடு போல என்று சொல்லியிருப்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். என்னவென்றால், முதல் பிறவி என்பது அது நம்மால் அனுமானிக்க முடியாத அளவிற்கு பழமை வாய்ந்தது. உலக சிருஷ்டி தொடங்கி எவ்வளவோ காலங்கள் ஆகிவிட்டன. அந்த சிருஷ்டியை உற்பவம் என்றும் சொல்வார்கள். உத்பவம் தமிழில் உற்பவம் என்பார்கள். இந்த முதல் உற்பவம், முதல் படைப்பு, அது நிகழ்ந்த காலம் மிக தொன்மையானது. ஆகவே தொன்று தொட்டு பிறவி தொடர்ச்சி நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே ஒரு பெரிய நீர்பெருக்கு வரும்பொழுது அது எங்கே ஆரம்பித்தது என்று நாம் எளிதில் அதை கண்டுகொள்ள முடியாது. மிக நீண்ட தொலைவு அது பயணம் செய்து வருகின்றது அந்த ஆற்று பெருக்கு. ஆகையினாலே அந்த பெரிய பெருக்கு அதை பிரவாகம் என்பார்கள். ஆகவே அந்த பிரவாகத்தை வைத்து சொல்லும் பொழுது அது பிரவாக அனாதி, ஒரு ஆரம்பம் உண்டு, அந்த ஆரம்பம் மிக தொன்மையானது, நம்முடைய அனுமானத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது என்ற பட்சத்தில் பிரவாக அனாதி என்பார்கள். பிறவி அனாதி என்று சொல்லலாம், பிறவி அனாதின்னு சொல்லலாம். ஆனா உண்மையில என்ன அர்த்தம்னா, பிறவி அப்ப பிறவி எடுப்பதற்கு முன்னால் உள்ள நிலைன்னு ஒரு நிலையே இல்லையா? முதல் பிறவி என்று ஒன்று கிடையாது என்று சொல்ல உண்டு. பிறவாக ஆனாது எப்போ அந்த பிறவி ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது பழமையானது. அதனால அதை பிறவாக ஆனாதின்னு சொல்லுவாங்க. ஸ்வரூபானாதின்னா அது உண்மையிலே அனாதி. ஆணவ சார்பு உயிரிடம் இருப்பது அது பிரவாக அனாதி இல்லை இல்லையா? இந்த காலகட்டத்தில இருந்துதான் உயிருக்கு ஆணவ சார்பு இருந்தது, அதற்கு முன்னால இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ உயிர் உள்ளதோ அப்பவுமே உயிரிடம் ஆணவமல சார்பு உள்ளது. ஆகவே அது சொரூபானாதி. இங்கு மும்மலங்களும் உயிரிடம் பொருந்தியுள்ளன என்பதை நாம பிரவாக அனாதியாக கொள்ள வேண்டும். ஏன்னா முதல் படைப்பு தொடங்கி இப்படி மும்மலங்களும் இருக்கின்றன என்று நாம் கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு விளக்கம் சொல்வார்கள், மாவாடித்திலே சொல்லும் போது முதல் உற்பவம் பற்றி போற்றி பகருடையிலே சொல்லப்பட்டுள்ளது என்று மாவாடி சொல்கின்றது. போற்றி பகருடை என்பது நம்முடைய சிவபிரகாச ஆசிரியர் உமாவதி சிவம் அவர்கள் செய்த மற்றொரு சாத்திரம், அந்த எட்டு நூல்களிலே ஒன்று. அந்த போற்றி பகருடையிலே முதல் படைப்பு பற்றி செய்தி உள்ளது என்று அந்த செய்தியை சொல்லக்கூடிய அடிகளை மேற்கோளாக தந்திருக்கின்றார்கள். மாபாடியத்தில் இரண்டாம் சூத்திரம், அதனுடைய இரண்டாம் சூத்திரத்தினுடைய கருத்துரை உண்டு. அவ சூத்திரம் அவையேதானேயா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. அதற்கு கருத்துரை என்பது சூத்திரம் என்னதொழிற்றோ எனின் புனர் உற்பவம் வருமாறு உணர்த்தல் தொழிற்று. புனர் உற்பவம்னா மறு தோற்றம், அதாவது இருந்த உலகம் ஒடுங்கிவிட்டது, ஒடுங்கிய பிறகு அந்த உலகம் மீண்டும் எப்படி தோன்றும் என்பது குறித்து சொல்வது இந்த சூத்திரம் என்று சொன்ன. மறுதோற்றத்தை பற்றி சொல்வதாக கூறுகின்றார்களே, ஏன் முதல் தோற்றத்தை பற்றி சொல்ல வேண்டியதுதானே என்று ஒரு தடை எழுப்பி, முதல் தோற்றம் நம்மனோரால் நினைக்க முடியாத அளவுக்கு தொன்மையானது என்று மாபாடி ஆசிரியர் குறிப்பிடுவார். சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டு இருப்பினும் முதல் உற்பவம் பற்றி போற்றி பகருடனே சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்வார்கள். அப்ப என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உயிர்களுக்கு சூக்ம உடம்பை கொடுக்கின்றார் முதல் படைப்புல. அந்த சூக்ம உடம்புல தாவரம் விலங்கு மனிதன் என்ற பேதங்கள் எல்லாம் கிடையாது. தனுகரண புவனம்னு அந்த பாடல வருது போற்றி போருடையில. அந்த இடத்துல சிவஞான சுவாமிகள் மாபாடியத்தில் எழுதுவார்கள், இங்க தனுன்னு சொன்னது சூக்ம தேகத்தை என்று எழுதுவார்கள், தூள தேகத்தை இல்லை. ஏன்னா முதல் பிறவியில, முதல் பிறவியில எந்த ஆன்மாவும் பிறவியே எடுக்கல, அப்ப வினையே செய்யல. தாவர உடல் விலங்கு உடல் மனித உடல்லாம் செய்த வினைக்கு ஈடாக கொடுக்கப்படுவது அல்லவா? அவையெல்லாம் தூள உடல்கள், தாவர உடல் விலங்கு உடல் மனித உடல் தேவ உடல் தூள உடல்கள், அது வினைக்கு ஈடாக தான் கொடுக்க முடியும். முதல் பிறவியில வினையை உயிர்கள் செய்யல, இன்னமதான் பிறவெடுத்து செய்யணும். அப்படி இருக்கும் போது எப்படி சில உயிர்களுக்கு தாவர உடலும் சில உயிர்களுக்கு மனித உடலும் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப எல்லா உயிர்களுக்கும் ஒண்ணு போல சூக்கும உடலை கொடுக்கின்றார். ஆக அதோடு தனு கரண புவனமும் வருவதனால அப்ப புவனங்களும் சூக்கும புவனங்களை கொடுத்திருக்க வேண்டும் போலும் என்று ஒரு சிந்தனை அடியனுக்கு உண்டு. இதை கலந்து ஆலோசித்துக் கொள்ள வேண்டும் பெரியவர்களிடம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வர்ற சந்தேகம், முதல் பிறவியில எல்லாருக்கும் ஒண்ணு போல சூக்கும் உடலை கொடுத்துட்டார், அப்புறம் அந்த சூக்கும் உடலை பெற்ற உயிர்கள் அவற்றுக்கு எழும் சிந்தனைகளுக்கு ஏற்ப விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப தூள உடல்களை வழங்குகின்றார். தூள உடல்களை பெற்ற பிறகு அவை செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப அடுத்தடுத்த தூள உடல்கள் அப்படியே பிறவி தொடர்கிறது என்று சொல்கின்றார்கள். அதெல்லாம் சரிதான், சூக்ம உடலை பெற்ற உயிர்கள் அவை கொள்கின்ற விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப தூள உடலை வழங்குகின்றார்னா, ஏற்கனவே ஏதாவது பொருள்களை அறிந்து அனுபவித்து ஒரு பழக்கம் இருந்தாதானே ஒரு விருப்பு வெறுப்பு எழுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் விருப்பு வெறுப்பு எழுகின்றது என்றால் நம்ம உலக அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம். எதையுமே அறியாமல் ஆணவ மறைப்பிலே முழுக்க அறிவு தடைபட்டு கிடக்கக்கூடிய அந்த உயிர்கள் சூக்ம உடலை பெற்ற மாத்திரத்தில் அவை எதை குறித்து விரும்பும், எது குறித்து வெறுக்கும், எந்த அடிப்படையில் விருப்பு வெறுப்பு ஏற்படும்? ஏதாவது பொருள்களை அறிந்தால்தானே அது முடியும். அப்ப சூக்ம உடலால் காணத்தக்க புவனங்கள் எதுவும் படைத்திருந்திருப்பாரோ? ஏன்னா அதுல தனுகரண புவனமும் தந்து என்று வருகின்றது. ஆகவே அந்த தனுவை சூக்ம உடல் என்று சுவாமிகள் குறிப்பிட்டுவிட்டார்கள். அப்ப அதை தொடர்ந்து வரக்கூடிய புவனம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், புவனங்களையும் போகங்களையும் கொடுக்காமல் தனுவை மட்டும் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அந்த விருப்ப வெறுப்புகள் தோன்றுவதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும் அல்லவா? அது ஒரு சிந்தனை. ஆகையினாலே இந்த மாதிரிதான் உயிருக்கு மாயாமல பந்தம் ஏற்படுகின்றது. அது கிடைச்ச உடனே உயிருக்கு கொஞ்சம் ஆணவ மறைப்பு நீங்குது. ஆணவ மறைப்பு கொஞ்சம் நீங்கினாதான் அதற்கு அதில் வினை வெளிப்படும். அதுக்கு ஏதாவது சிந்தனை வெளிப்படும், அந்த சிந்தனை வினையாகும், அதுக்கு தகுந்தபடி பிறவி கொடுக்கலாம். ஆகையினாலே தொன்று தொட்டு அந்த மும்மலங்களும் ஆன்மாவிடம் இருப்பதனாலே அந்த பிரவாக அனாதி பற்றி இவ்வாறு மும்மலங்களும் அனாதி என்று சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையில் உயிரை அனாதியை பந்தப்படுத்தி இருப்பது ஆணவம்தான். அதனாலதான் அது எப்போதும் உடன் இருக்கும் மலம் என்ற கருத்தில் சகச மலம் என்று சொல்லப்படுகிறது. கண்மமும் மாயமும் மாயையும் பிறவி எடுத்தது தொட்டு ஆன்மாவோடு தொடர்பு கொண்டுள்ளன. ஆகவே அவை இடையில் வந்து சேர்ந்தவை, பிறவி எடுத்த நிலையில் இருந்து சேர்ந்தவை. எனவே அவை ஆகந்துக மலம் என்று சொல்லப்படுகின்றன என்ற ஒரு சிந்தனையை நாம் இங்கே செய்து கொள்வது. ஆகவே மும்மலம் முளை தவிடு உமி போல என்று சொல்வது அது தொன்று பிறவி எடுக்கின்ற நிலையில்தான் என்பதை நாம் இங்கே புரிந்து பிறவி எடுத்து வாழக்கூடிய நிலையில்தான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அங்க தடை எழுப்பினவர்கள் உடம்பு முதலில் வந்து சேர்ந்ததா வினை முதலில் வந்து சேர்ந்ததா கேட்டார்கள் என்றால், உடம்புக்கும் வினைக்கும் எல்லாத்துக்கும் முதலாக ஆணவ மலம் ஒன்று உள்ளது என்பதை உணர்ந்து பார்க்கணும். அப்போ அந்த ஆணவ மல நீக்கத்துக்காக சூக்ம உடலை முதலில் கொடுக்கின்றார். அது குறித்து தோன்றுகின்ற அதை பெற்றதனால் தோன்றுகின்ற சிந்தனைகளின் விளைவாக சூழ உடல்களை கொடுக்கின்றார். அப்படி பிறவி தொடர்கின்றது என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இனி அடுத்தார் போல தொடர்ந்து முக்கியமான செய்திகளாக வருகின்றன. அந்த மாயம் பற்றி சொல்கின்ற தத்துவங்கள் தோன்றும் முறை எந்த அடிப்படையில் வருது ஒரு தொடர்ச்சி அப்படின்னா, இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை என்று சொன்னார். அந்த யாக்கை தான் உடம்புன்னு சொன்னா அந்த தத்துவங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகையினாலே இந்த உடம்பில் உள்ள தத்துவங்களை இயக்கக்கூடிய சுத்த தத்துவங்களை பற்றி முன்னரே சொல்லிட்டார். சுத்தமாயிலிருந்து ஐந்து சுத்த தத்துவங்கள் தோன்றும், நால் வகை வாக்குகள் தோன்றும் முதலே சொல்லியாச்சு. அப்புறம் அசுத்தமாயை பற்றி சொன்னார். அதுல தடைகள் எழுந்தன, விடைகள்லாம் கொடுத்துட்டார். அப்புறம் மேற்கொண்டு எழுந்த தடைகளுக்கும் விடைகள் கொடுத்தார். அதுதான் நம்ம பார்த்து முடிச்ச பாடல்கள் இல்லைங்களா? ஏன் ஒரே தன்மையா படைக்கல, பல்வேறு பிறவி பேதங்களுக்கு காரணம் என்ன, இப்படிலாம் தடைகள் எழுந்தது, வினைதான் காரணம். அப்ப வினையே பிறவியை கொடுக்கட்டுமே, வினை ஜடம் அது கொடுக்காது. அசேதனம்னு சொன்னார். சேதனம்னா அறிவு பொருள், அசேதனம்னா ஜட பொருள். அதே மாதிரி உயிரே பிறவியை எடுத்துக் கொள்ளட்டுமே, அது உடம்போடு கூடிய பிறகுதான் அதுக்கு அறிவே விளங்கும், உடம்போடு கூடாத போது விளங்காது, தானாக உடம்பு எடுக்க முடியாது. இந்த விளக்கங்கள் எல்லாம் சொன்னார். அப்புறம்தான் உடம்பா வினையா எது முந்தி சூழ்ந்ததுங்கும் போது உமி முளை தவிடு போல மும்மலங்களும் ஆன்மாவிடம் ஏற்கனவே பொருந்தி உள்ளன என்று விளக்கம் கொடுத்தார். இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அசுத்தமாஜை தொடர்பாக எழுந்த தடை விடைகளுக்கான விளக்கங்கள். இனி அந்த உடம்பு தோன்றுகிறது என்றால் இந்த உடம்பிலே உள்ள தத்துவங்களை பற்றி சொல்ல வேண்டும். ஆமா, அன்னலாயம் இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கைன்னு சொன்னார் இல்லையா, பசு இலக்கணம் சொன்ன பாடல்ல, எண்ணறிதாய் பாடல்ல, அந்த யாக்கையில் உள்ள தத்துவங்களை பற்றி தான் சொல்ல இருக்கின்றார். அதை பார்ப்போம். வித்யா தத்துவங்கள், சுத்த தத்துவங்கள் தோற்றம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப வித்யா தத்துவங்கள் எப்படி தோன்று? சுத்த தத்துவம் சொன்னாங்க இல்லைங்களா, நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரன் சுத்த வித்யா, அஞ்சு தத்துவங்கள் தோன்றணும். இப்ப வித்யா தத்துவங்கள் அசுத்த தத்துவங்கள் ரெண்டு வகைப்படும். வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள். அதுல வித்யா தத்துவங்கள் தோன்ற முறையை பார்க்க சொல்ற என்ன அப்படின்னா, வித்யா தத்துவங்கள் ஏழு. நம்ம பாடலுக்கு போதும் முந்தி அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திப்போம். வித்யா தத்துவங்கள் ஏழு: மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று ஏழு. இதுல புருடன்ங்கிறது உயிர் தான், அது மாயையிலிருந்து தோன்றிய தத்துவம் அன்று இல்லைங்களா. ஆனா தத்துவத்தோடு சேர்த்து என்ன பண்றோம் பாருங்க, நாம நன்மை பாருங்க. ஏன்னா நாம உயிர் என்ற உணர்வு இல்லாமல் தத்துவ கூட்டமாகிய உடம்போடு சேர்ந்து நம்மையும் உடம்புன்னே நினைப்பதனால நம்மையும் உடம்போடு சேர்த்து என்ன பண்ற மாதிரி நிலைமை உண்டாயிட்டு இல்லைங்களா. அதான் அதுக்கு நான் சொல்லுவேனா, குடும்பத்தோட பயணம் போறோம்னா அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் போறாங்க, அப்ப துணிமணிகள் மற்ற பொருள்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு பேக் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, லக்கேஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க. லக்கேஜ் என்னன்னு சொன்னா அந்த பைகளை தான் என்னவாங்களே ஒழிய பிள்ளைகளும் சேர்த்து என்னவாங்களா லக்கேஜ்னு என்ன மாட்டாங்க இல்லையா. அது மாதிரி தத்துவங்கள்லாம் நாம சுமந்திருக்கிற லக்கேஜ் மாதிரி. ஆனா இதோட சேர்த்து நாமும் என்ன பண்ற நிலையில இருக்கிறோம், ஏன்னா நம்ம சார்ந்ததன் மயமா ஆகிறதுனால நாம அப்படி சார்ந்ததன் மயமா ஆகி தத்துவங்களோட தத்துவமா இருக்கிறோம். இந்த நிலையில இருந்து நம்ம உயரணும், நாம சித்து பொருள் என்ற விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காகவே அப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. இங்க சொல்ற சாஸ்திரங்கள்ல சொல்ற ஒவ்வொரு கருத்துமே முதன்மையான நோக்கம், என்ன முதன்மையான நோக்கத்தோடு சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்மிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான். இதோ எல்லாரும் சேர்ந்தோம், சில பாடல்களை பார்த்தோம், விளக்கங்களை பார்த்தோம், நல்லா இருந்தது போனோம் அப்படிங்கறது இல்ல. அது சம்பந்தமாக அதை சொல்வோருக்கும் சரி கேட்பவருக்கும் சரி எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். நாளுக்கு நாள் சிவநெறியிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு முதன்மையான நோக்கத்தோடு தான் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இப்படி நூல்களை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். அதனால பாருங்க, நமக்கு புருடன் ஒரு பேரு, புருஷன் வடமொழியில, அந்த ஷாவுக்கு டா போடுவாங்க, வேஷம்னா வேடம் இல்லைங்களா, விஷம்னா விடம். அது மாதிரி அந்த புருஷன் என்பது புருடன் சொல்லப்படுது. ஆக மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் ஏழு வித்யா தத்துவங்கள். அதுல புருடன் வந்து உயிர் தான், அது தத்துவம்னு சொல்வது உபச்சாரம் தான், அது மாயையின் காரியம் அல்ல. இதுல முதல்ல சொன்ன மாயை என்பதும் மாயையிலிருந்து தோன்றிய தத்துவம் அல்ல, மாயையின் ஒரு பகுதி தான், அசுத்த மாயின் ஒரு பகுதி. அசுத்த மாயை விரிந்து பறந்தது, அதை முழுக்க தத்துவங்களா தோற்றுவிச்சா அப்புறம் திரும்பி தத்துவங்கள் ஒடுங்கும் போது ஆதாரமா அங்க மாயை இருக்கணுமே இல்லையா. நிறைய மணல் இருக்கு, அதுல ஒரு ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து பானை குடம் சட்டின்னு செய்யலாம். அதே மாதிரி மாயையின் ஒரு பகுதியை அனந்த தேவர் கருதி கொள்கின்றார் இல்லைங்களா. சிவபெருமான் அருளால் அவர் செயல்படுகின்றார். அனந்த தேவர் ஈஸ்வர தத்துவத்தில் உள்ளவர், அவர் விஞ்ஞான கடலிலே மிகவும் பக்குவப்பட்டு அதுல மிக உயரிய நிலையை அடைந்தவர்கள். அவர்கள் தான் இந்த அஞ்சு சுத்த தத்துவங்கள்ல வசிக்க முடியும். ஆமா, அவர்களை விஞ்ஞான கடல் என்று கூட சொல்வது இல்லை, அந்த விஞ்ஞானகனராக அவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அதுல ஒரு மேன்மையான நிலை அடைந்து விட்டார்கள். வாசனாமலம் என்ற அளவுக்கு தான் இருக்கும் அவர்களுக்கு எல்லாம். ஆக அவர்கள் அதுல அனந்த அனந்தேஸ்வரர் வித்யா தத்துவத்தில் இருப்பவர். அவர் சிவபெருமான் அருளானை செலுத்த அவர் என்ன செய்கின்றார், அசுத்தமாயின் ஒரு பகுதியை கருதி கொண்டு அதிலிருந்து இந்த வித்யா தத்துவங்களை தோற்றுவிக்கின்றார். அது அந்த அசுத்தமாயை கலக்கின்னு சொல்லுவாங்க, அதை தொழிற்படுத்துவதுதான் கலக்குதல், வேற ஒண்ணும் இல்லை. அதுல இருந்து தத்துவங்கள்லாம் தோன்றும்படி அவர் செய்கின்றார். அப்போ அந்த அனந்த தேவரால் கலக்குண்ட பாகம், நீங்கெல்லாம் சித்தாந்த வகுப்புல தத்துவ படம்னு கொடுத்திருப்பாங்க, அதுல வித்யா தத்துவங்கள்னு வர்ற இடத்துல மாயை பக்கம் பிராக்கெட் போட்டிருப்பாங்க, அனந்த தேவரால் கலக்குண்ட பாகம். அனந்த தேவர் வந்து மாயையின் ஒரு பகுதியை கருதி கொள்கிறார், அதுல இருந்து காலம், நியதி, வித்தைன்னு ஒவ்வொன்னா தோற்றுவிக்கிறார். அந்த அப்படி கருதி கொண்டு அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த பாகம் தான் மாயை. அதனால அது ஒரு தோன்றிய தத்துவம் அல்ல, மாயின் ஒரு பகுதி தான் அந்த வித்யா தத்துவங்கள உள்ள மாயை. அதுல இருந்து கால தத்துவம் தோன்றுது, அப்புறம் நியதி தத்துவம் தோன்றுது, அப்புறம் கலை தோன்றுது. இந்த மூன்றும் மாயையிலிருந்து நேரடியா தோணுது, ஒண்ணுக்குள்ள ஒன்னா தோன்றல. காலம், நியதி, கலை தனித்தனியா மாயையிலிருந்து நேரடியா மாயிலிருந்து தோன்றுது மூணு. அப்புறம் கலையிலிருந்து வித்தை தோன்றுகிறது, வித்தையிலிருந்து அராகம் தோன்றுகிறது. இந்த செய்தியெல்லாம் சிவஞான சித்தியாரில் பெறப்படும். இங்கு ஆசிரியர் தொகுத்து தந்திருக்கின்றார். ஆக இப்படி காலம் நியதி கலைவித்து அராகவான். இந்த அஞ்சும் ஏன்னா மாயைங்கிறது தோன்றக்கூடியது இல்லை, அது ஒரு மாயின்னு போகும். முதல் காரணத்தின் ஒரு பகுதி தான், குருடன்கிறது உயிர் தான். அதனால அந்த ரெண்டையும் விட்டுட்டு மொத்தம் அஞ்சையும் சொன்னார். காலம் நியதி கலை வித்தை அராக அஞ்சும் மாயையிலிருந்து அனந்த தேவரால் தோற்றுவிக்கப்படும். சரி, அதுக்கப்புறம் அனந்த தேவருக்கு கீழே இருக்கிற அடுத்த அதிகாரி யாருன்னா ஸ்ரீகண்ட ருத்ரர். அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கலை கலையை தோன்றிருக்கு இல்லையா, கலை அந்த கலையிலிருந்து பிரகிருதி மாயை தோற்றுவிக்கின்றார். பிரகிருதி மாயை தோற்று பிரகிருதி என்ற ஒரு பொருளை தோற்றுவிக்கின்றார். அந்த பிரகிருதி ஒரு தத்துவம் தான், 36 தத்துவங்கள்ல பிரகிருதி ஒரு தத்துவம் தான். ஆனா அதுக்கு பிரகிருதி மாயைன்னே ஒரு பேர். மாயை என்பது முதல் காரணம் அல்லவா? சுத்த மாயை சுத்த தத்துவங்களுக்கு முதல் காரணம், அசுத்த மாயை அசுத்த தத்துவங்களுக்கு முதல் காரணம். பிரகிருதி வந்து முதல் காரணம் இல்லையா, அது ஒரு தத்துவம் தானே, கலையிலிருந்து தோண்டி இருக்கு. ஆனா அதுக்கு போய் பிரகிருதி மாயைன்னு ஒரு பேர் கொடுத்து ஒரு முதல் காரண அந்தஸ்து கொடுக்கிறோமே அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த பிரகிருதியிலிருந்து மேற்கொண்டு 24 தத்துவங்கள் தோன்றிருக்கின்றன, ஆன்ம தத்துவங்கள் 24. அதனால அதுக்கு பிரகிருதி மாயைன்னு ஒரு பெயர் கொடுத்துட்டாங்க. அது ஸ்ரீகண்ட ருத்ரராலே கலையிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றது பிரகிருதி. அந்த பிரகிருதியிலிருந்து தான் அந்த கரணங்கள், அந்த பிரகிருதி மாயையில மூன்று குணங்கள் அடங்கி இருக்கின்றன. பிரகிருதி மாயையில் மூன்று குணங்கள், சாத்வீகம், ராஜசம், தாமதம். தாமசம் சொல்லுவாங்க, தாமதம் சொல்லுவாங்க. சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சுருக்கமாகவும் சொல்லுவாங்க. இந்த மூன்று குணங்களும் சேர்ந்தது பிரகிருதி. அந்த மூன்று குணங்களும் ஒன்றாக விளங்கினால் அது திருப்பிண்டி, ஒன்றாக விளங்கினால் அது பிரகிருதி. மூன்று குணங்களும் அப்படி விளங்கு பிரிந்து விளங்கினால், பிரிந்துன்னா ஒன்றை விட்டு ஒன்று பிரியல, மூன்றும் இருக்குது. ஆனா சாத்வீகம் ராஜசம் தாமதம்னு தனித்தனியா இருக்குது. அப்படி மூன்று குணங்களும் விளங்கும்படியாக இருந்தால் அது குணதத்துவம். மூன்று குணங்களும் ஒன்றாக கலந்திருக்கின்ற நிலை பிரகிருதி. மூன்று குணங்களும் விளங்குகிற மாதிரி இருந்தால் குணதத்துவம். அந்த குணதத்துவத்தில் வந்து புத்தி தத்துவம் தோன்றுறது, அதான் அந்த கரணம். புத்தி தத்துவம் தான் அந்த கரணம். புத்தியிலிருந்து அகங்கார தத்துவம் தோன்றுகிறது, அதுவும் அந்த கரணம் தான். அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் தோன்றும் போது புத்தி தான் முதல்ல தோன்றுறது. புத்தி எதுல இருந்து தோன்றுறது? பிரகிருதியில் உள்ள முக்குணங்களும் விளங்குகின்ற நிலை குணதத்துவம். குணதத்துவத்திலிருந்து புத்தி தோன்றுறது, புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றுறது. அதுக்கப்புறம் தோன்றக்கூடிய எல்லா தத்துவங்களுக்கும் அகங்காரம் தான் காரணம், முதல் காரணமா இருக்கு. இந்த அகங்காரம் மூன்று பிரிவா பிரியுது. சாத்வீக அகங்காரம் குணங்களின் முக்குணங்களின் பெயர் தான். சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அந்த காரணங்கள் இன்னும் ஒண்ணு வரல. எது? மனம். சித்தமும் வரலையே அப்படிமீங்க. அந்த மனமும் சித்தமும் ஒன்றுதான் என்று மாபாடியம் சொல்கின்றது. ஆகவே அந்த சாத்வீக அகங்காரத்தில் இருந்துதான் மனம் தோன்றுகிறது. அதுக்கப்புறம் ஞானேந்திரியம் வேணும், கண்மேந்திரியம் வேணும், ஐம்பூதங்கள் வேணும். ஐம்பூதங்கள் வேணும்னா அவற்றுக்கு முதல் காரணம் தன்மாத்திரைகள் வேணும். எல்லாம் அந்த மூவகை அகங்காரங்கள்ல இருந்துதான். சாத்வீக அகங்காரத்திலிருந்து மனமும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரியங்களும், ராஜச அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள், தாமத அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளிலிருந்து பூதங்கள். இந்த தோற்றங்களை சொல்ல போறார் பாடல்ல. அதை நம்ம பார்க்க போறோம் இந்த பாடலையும் அடுத்த பாடலையும் சொல்ல போறார். ரெண்டு பாடல்கள்ல வித்யா தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்களும் அவற்றின் தோற்றத்தை பற்றி மட்டும் சொல்ல போறார், தொழிற்பாட சொல்ல போறதில்லை. சிவஞான சித்தியார்ல எப்படின்னா தத்துவங்களின் தோற்றம் சொல்லும் போதே அவை இப்படி தோன்றும் இந்த தொழிலை செய்யும்னு சேர்த்தே சொல்லியிருப்பார். அது சித்தியார்ல சொல்ற பாணி, அது சித்தியார் பாணி. சிவபிரகாசத்துல என்ன பாணி அப்படின்னா தத்துவங்களின் தோற்றத்தை மட்டும்தான் சொல்வார், தொழிற்பாட தோற்றம் சொல்ற இடத்துல சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு வகைப்பாடு வச்சிருக்கிறார், கேவலாவத்தை சகலாவத்தை சுத்தாவத்தை சொல்ல போறார். இப்ப சகலாவத்தை என்பது என்ன? பிறவி எடுத்து வாழும் நிலை. அப்ப தத்துவங்கள் தொழிற்படுது இல்லையா? தத்துவங்கள் தொழிற்படுறதுதானே வாழ்க்கையே. ஆகவே சகலாவத்தையும் ஒரு தலைப்பு பின்னால வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல தத்துவங்களின் சொல்லிப்பாட அவர் சொல்கின்றார். ஆகவே இந்த நூல் வழங்கும் முறையில் வேறுபட்டு விளங்குகிறது சொன்னேன். கருத்து வேற்றுமை என்பது கிடையாது, ஆனால் வழங்கும் முறையில் வேறுபட்டு விளங்குகிறது. ஆகவே இங்க தோற்றங்களை மட்டும் சொல்ல போறார். தத்துவத்துடைய தோற்றங்களை பார்ப்போம். அறுத்திமிகு கலைகாலம் நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயைதனில் ஆகும். உருத்திரரால் கலையதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். அகங்காரம் புந்திதனில் உதிக்கும். தெரித்தவிது திருவிதமாம் ஐசத வைகாரி திகழ்தரு பூதாதி என திருந்திய சாத்துவிதம் விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கியிடும் விரிந்தே. மாயைதனில் அதை முதல்ல வச்சுக்கோ. அனந்தரால் மாயைதனில் ஆகும்னு வருது இல்லைங்களா, மாயைதனில் முதல்ல வச்சுக்கோங்க. அதை அசுத்த மாய இடத்திலே அனந்தரால் அனந்த தேவருடைய தொழிற்பாட்டினால் அறுத்தி மிகு போகத்தில் மிக இச்சையை உண்டாக்கும். அறுத்தின்னா ஆசை. போகத்தில் ஆசையை உண்டாக்கக்கூடியவை எவைனா இந்த காலம் நியதி கலை வித்தியாராகும் இந்த அஞ்சும். ஆகவே ஆசையை மிகவும் உண்டாக்கும் கலை காலம் நியதி வித்தை அராகம் இவை ஐந்தும் தோன்றும். அசுத்த மாயிலிருந்து அனந்த தேவருடைய செயல்பாட்டினாலே அஞ்சு தத்துவங்கள் தோன்றும். கலை காலம் நியதி வித்தை அராகம் அஞ்சும் தோன்றும். எது முதல்ல தோன்றுறது, கலையா இல்ல காலம்தான் இல்லைங்களா. ஏன்னா எந்த தத்துவமும் தோன்றணும்னா அது தோன்றக்கூடிய காலத்துலதான் தோன்றணும். எதுவும் அந்த காலம் கூடினால்தான் நடக்கும். அப்ப எந்த தத்துவம் தோன்றதுக்கும் அங்க காலம் வந்து நிர்ணயம் பண்ணதுக்கு வேணும். அப்ப முதல்ல கால தத்துவம் தான் தோன்றணும் இல்லைங்களா. கால தத்துவம் முதல்ல தோன்றினாதான் அப்புறம் ஒவ்வொரு அது உரிய காலத்துல மற்ற தத்துவங்கள் தோன்ற முடியும். அப்ப கால நிர்ணயம் பண்ணதுக்கு முதல்ல கால தத்துவம் தோன்ற வேண்டும் அல்லவா. ஆகவே கால தத்துவம் தான் முதல்ல தோன்றும், அப்புறம் நியதி, அப்புறம் கலை வித்தை. இது தோற்ற முறை. ஆனா முதல்ல தொழிற்படுவது என்னன்னா கலைதான். அதனால கலை வித்தை அராகம் காலம் நியதினு சொன்னா அது தொழிற்பாட்டு முறை. இங்க தோற்ற முறையிலையும் சொல்லல தொழிற்பாட்டு முறையிலையும் சொல்லல, எல்லாம் முன்ன பின்ன மாத்தி சொல்லியிருக்கு. செய்யுள்ள எப்படினாலும் எதனாலும் முதல்ல சொல்லலாம் ரெண்டாவது சொல்லலாம். தோற்ற முறையில தான் சொல்லணும் இல்லது தொழிற்பாட்டு முறையில தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நியதியெல்லாம் கவிதை எழுதுறவங்களுக்கு கிடையாது. அவங்க இனிய ஓசைக்காக சொற்களை எப்படினாலும் மாத்தி வச்சுக்கலாம் என்று ஒரு உண்டு. அதனால அப்படி சொன்னார் என்று சிலர் விளக்கம் சொல்வார்கள். அப்படி அல்ல, இங்க சிவபிரகாசத்துல சொல்லியிருக்கிற ஒரு வரிசைக்கும் ஒரு காரணம் உண்டு என்று மாபாடியம் சொல்கிறது. மாபாடியம் சொல்லுது எதுக்காக கலையை முதல்ல சொல்லி அப்புறம் கால நியதியை பின்னாடி சொல்லிச்சு அப்படின்னா, கலையானது காலத்தையும் நியதியும் தனக்கு துணையாக கொண்டு தன்னிடம் இருந்து வித்தையையும் அராகத்தையும் தோற்றுவிக்கும் என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் கலை கூட கால நியதியை சேர்த்து சொல்லி அப்புறம் வித்தை அராகத்தை சொல்லியிருக்கிறான். வித்தையும் அராகத்தையும் எது தோற்றுவிக்குது, கலை தான் தோற்றுவிக்குது. திருவுருளின் துணை கொண்டு தானா தோற்றுவிக்கல. வித்தையையும் அராகத்தையும் எது தோற்றுவிக்குது, கலை தான் தோற்றுவிக்குது. அப்ப கலைக்கு ரெண்டு பேரும் கூட்டாளிகளா இருக்காங்க, யாரு, காலமும் நியதியும். இந்த கலை என்ன, கால நியதிய கூட்டாளிகளை வச்சுக்கிட்டு தன்னிடம் இருந்து வித்தை அராகங்களை தோற்றுவிக்கிறது என்ற உண்மை தத்துவ பிரகாசம்ங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறான். தத்துவ பிரகாசம்னு ஒரு வடமொழி சித்தாந்த இலக்கியம் உள்ளது, மாபாடியை நமக்கு அறிமுகப்படுத்துது. அந்த நூல்ல சொல்லியிருக்குதான் இந்த கலைங்கிற தத்துவம் இருக்குதே இது ரொம்ப முக்கியமானது, இது காலத்தையும் நியதியும் தன கூட்டாளியா வச்சுக்கிட்டு தன்னிடம் இருந்து வித்தியாரங்களை தோற்றுவிக்கிறது என்று தத்துவ பிரகாசத்தில் சொல்லப்பட்டுள்ளது இல்லையா. அந்த உண்மையை நாமும் உணர வேண்டும், தமிழ் நூல் கற்பவரும் உணர வேண்டும் என்று நோக்கில உமாவதி சிவன் இப்படி சொல்லியிருக்கிறார். அரிய செய்தி மாபாடியத்துல. மாபாடியத்துல சுவாமி சிவஞான சுவாமிகள் சிவபிரகாசத்துக்கு தனியா ஒரு உரை எழுதாவிட்டாலும் மாபாடியத்துல நிறைய இடங்கள்ல சிவபிரகாசத்தை எடுத்து காட்டி விளக்குகின்றார். ஆகவே அறுத்தி மிகு கலை காலம் கலை காலம் நியதி உடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயைதனில் ஆகும். சரி, உருத்திரரால் ஸ்ரீகண்ட ருத்திரரால் அவரால் என்னெல்லாம் தோன்றது, கலை அதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். கலையெல்லாம் அனந்த தேவர் படைச்சு கொடுத்துட்டார். சிவபெருமானுடைய அருளானை தான் முதன்மையானது, அதன் வழி நின்று அனந்த தேவர் படைச்சு கொடுத்துட்டாரு, கலையை படைச்சு கொடுத்துட்டாரு. கலையில இருந்து பிரகிருதியை கொண்டு வர வேண்டியது ஸ்ரீகண்டருடைய பொறுப்பு. அப்ப ஸ்ரீகண்டருத்துறை என்ன பண்றாரு, அந்த கலையிலிருந்து முக்குணமயமாக இருக்கக்கூடிய பிரகிருதி மாயை தோற்றுவிக்கிறார். அதனாலதான் நமக்கு அனுபவங்கள்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இவங்கள்லாம் இந்த பணிகள்லாம் செய்யலைன்னா நமக்கு எந்த அனுபவமும் இல்லை. ஆகவே உருத்திரரால் கலையதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். உரையே சொல்ல வேண்டாம், அப்படியே வெளிப்படையா பாடியிருக்கிறார். பாட்டை படிச்சாலே போதும் பொருள் விளங்கிடும். மொத்தத்துல படிக்கும் போது ஏதோ மாதிரி இருக்கும், ஆனா நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி படிச்சா வெளிப்படையா பொருள் விளங்கிடும். ரொம்ப எளிமையா இருக்கு பாடல். சரி, அகங்காரம் புந்தி தனில் உதிக்கும் சொல்லிட்டார். கலையிலிருந்து பிரகிருதி தோன்றது, பிரகிருதியிலிருந்து என்ன தோன்றதுன்னு சொல்லல. அகங்காரம் புந்தி தனில் உதிக்குமா, புந்தினா புத்தி. அப்ப புத்தி எங்க இருந்து வந்துச்சு கேள்வி வரும் இல்லையா. ஐயா, கலையிலிருந்து பிரகிருதி வந்ததுன்னு வரைக்கும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லல, பிரகிருதியிலிருந்து எது தோன்றுன்னு சொல்லாம வேற ஏதோ ஒரு செய்தி சொல்ற மாதிரி இந்த அகங்காரம் இருக்கு அது புத்தி தத்துவத்திலிருந்து தோன்றும் சொல்றீங்களே, புத்தி தத்துவம் எங்க இருந்து வந்தது அதை சொல்லுங்க. அகங்காரம் புத்தி தத்துவத்துல வந்தது சரிதான், புத்தி தத்துவம் எங்க இருந்து வந்தது? அப்ப பிரகிருதியிலிருந்தானே வந்திருக்கணும். பிரகிருதியில அந்த மூன்று குணங்களும் விளங்கி தோன்றக்கூடிய அந்த குணதத்துவம் என்ற ஒரு நிலையிலே, அந்த குணதத்துவம் என்பதில் குணதத்துவம் ஒரு தனி தத்துவம் அன்று, பிரகிருதியினுடைய ஒரு நிலை வேறுபாடுதான். அந்த மூன்று குணங்களும் விளங்கி தோன்றக்கூடிய ஒரு நிலை, அந்த குணதத்துவத்தில் புத்தி தோன்றி புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றது. சரி, அகங்காரம் புத்தி தனியில் உதிக்கும். தெரித்த விது திரிவிதமா, இப்ப சொன்ன அகங்காரம் வந்து மூன்று விதம், திரிவிதம்னா மூன்று விதம். திரிங்கிறது இங்கிலீஷ் திரி இல்ல, சமஸ்கிருத திரி. சமஸ்கிருதத்திலேயே மூன்றுக்கு திரின்னு பேர் உண்டு, இங்கிலீஷ்லயும் திரின்னு பேர் இருக்கு. சரி, திரிவிதமா மூன்று விதமா, அகங்காரம் மூன்று விதம். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமத அகங்காரம் சொன்னேன். வேற மூணு பேர், அதே மாதிரி இன்னும் மூணு பேர் இருக்கு, எப்படினாலும் சொல்லலாம். தைஜச அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாரி அகங்காரம். தைஜசம்னா என்ன, தேஜஸ் சொல்றோம் இல்லையா, ஒளிமயமானது தேஜஸ்மோ. தேஜஸ் உடையது தைஜசம், சாத்விக குணம் தான் அந்த தேஜஸ் உண்டு. ஆகவே அது தைஜச அகங்காரம்னா சாத்விக அகங்காரம். சரி, தைசத வைகாரி திகழ்தரு பூதாதி என தெரித்த விது திருவிதமா, சொல்லப்பட்ட அகங்காரம் மூன்று விதம். எப்படி மூன்று விதம், தைசத வைகாரி திகழ்தரு பூதாதி என, தைசதம் வைகாரிகம் பூதாதிகம்னு மூணு. திருந்திய சாத்தவீதம் விரித்த குணம், நல்ல திருத்தமான சாத்விக குணம் விரிந்து விளங்கக்கூடிய அந்த தைஜச அகங்காரத்திலிருந்து மனம் புத்தி இந்திரியம் என்று. மனமும் புத்தி இந்திரியம்னா என்ன, ஞானேந்திரியம். மனமும் ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய விளம்பிய சோத்திராதி, ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய சோத்திராதிகள். ஞானேந்திரியம்னா நாம மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லுவோம், இதெல்லாம் சோத்திராதின்னு சொல்லிட்டாங்களே. ஆதினா முதலியேன்னு சொன்னேன் ஆங்கிலத்துல, எட்ஸெட்ரா சோத்திரம் எட்ஸெட்ரா, அதான் சோத்திராதி. சோத்திரம் என்றால் ஞானேந்திரியங்களை சொல்லும் போது மெய் வாய் கண் மூக்கு செவி நம்ம சொல்லுவோம், ஆனா அந்த தோற்ற முறையில சொல்லும் போது செவி தொடங்கி சொல்லணும். சோத்திரம்னா வேற ஒண்ணும் இல்ல, செவின்னு அர்த்தம். சமஸ்கிருத சொல் சோத்திரம் என்பது செவின்னு பொருள்படும். சோத்திரம் தத்துவ படத்துல இந்த பெயர்களும் எழுதியிருக்கலாம், பிராக்கெட்ல எழுதியிருக்கலாம். சோத்திரம் துவக்கு, சச்சு, சிஞ்சுவை, ஆக்கிரானம் என்று பெயர். சோத்திரம்னா செவி, சச்சுன்னா கண்ணு, ரெண்டாவது துவக்கு. முதல்ல சோத்திரம், சோத்திரம்னா செவி, ரெண்டாவது துவக்குன்னா தோல், அதான் மெய். சச்சுன்னா கண்ணு, இந்த கண்ணாலே குரு தீட்சை கொடுப்பாரு, கண் பார்வையினாலேயே நயன தீட்சை, சச்சு தீட்சைன்னு அதுக்கு பேர் உண்டு. சச்சுன்னா கண்ணு, சோத்திரம்னா செவி, துவக்குனா மெய், சச்சுனா கண்ணு, சிஞ்சுவைனா வாய் நாக்கு சுவையை அறிவது, ஆக்கிரானம்னா மூக்கு. ஏதான் அந்த வரிசையை மாத்தி சொல்லியிருக்காங்க, செவி மெய் கண் வாய் மூக்கு, இதுதான் தோற்ற முறை. இந்த முறையில தான் ஞானேந்திரியங்கள் தோன்றுகின்றன. மனமும் ஞானேந்திரியங்களும் ரெண்டுமே, ரெண்டுமே மனமும் ஞானேந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்திலிருந்து தோன்றுகின்றன. சரி, என்று இந்த செய்தியோடு இந்த பாடல் முடிகிறது.